தாயக மீட்புக்காய் தங்களை இன்னுயிரை ஈந்தவர்கள் போக விழுப்புண்ணடைந்து அங்கவீனர்களாக அந்த போராளிகள் படுகின்ற அவரம் சொல்லும் தரம் அந்த. அப்படிப்பட்ட ஒரு போராளியின் உணர்வை ஒரு கவிதை பிரதிபலிக்கிறது. எத்தனை களங்கள் கண்ட என் கால்கள் செத்த நிலை போல் சவமாய் கிடக்கிறதே, வளையாத பாதை முடியாத பயணம், நானோ முடியாமல் முடமாக என்று தன்னுடைய எரிமலை குமரலாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் இன்னொரு கவிஞர். எரிமலை என்றதும் எரிமலை பற்றி இன்னொரு கவிஞர் இன்னொரு கவிதையை பதிவு செய்திருக்கிறார். நான் எரிமலையில் இருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும், இல்லையேல் எனக்குள்ளிருக்கும் நெருப்பு எங்கிருந்து வந்தது? அம்மாவிடம் இருந்தா இருக்கா? ஒருவேளை அவள் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் அடக்கி வைத்த ஆத்திரம்தான் என்னிலிருந்து பெரும் பொறியாய் எழுகிறதோ என்று தாயகத்தில் பெண்ணடிமைத்தனத்திற்குள் நம் முன்னோர் தன் தாய்ப்பட்ட அவலத்தை இங்கே அந்த பெண் கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு வந்தவர்களை பற்றியெல்லாம் தாயகத்திலே மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் வெளிநாட்டவர்கள் புலம்பெயர் நாடுகளில், வெளிநாட்டுக்கு வந்த தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளில் படுகிற கஷ்டங்களையும் அந்த பெண் கவிஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தாய் நிலம் உங்களை வரவேற்கிறது என்ற ஒரு கவிதை. உயிர் உறையும் பனியுள்ளும் வியர்வை பூக்கள் மலர ஓயாதுழைக்கும் குஞ்சுகளே, எம் தேசத்துக்காய் தூரவிருந்து குரலை உயர்த்தி கரத்தை இணைத்து துணை இருக்கும் உறவுகளே, உயிர் சிந்தி உதிரம் சிந்தி செவ்வான் எழுந்த கதிரை வரவேற்க காத்திருக்கும் காலையொன்றில் உங்கள் வரவை பார்த்திருப்போம் என்று தமிழீழம் மலரும் அப்போது புலத்திலே உள்ள தமிழர்களெல்லாம் தாயகத்துக்கு திரும்பி வருவார்கள், அவர்களை வரவேற்க வேண்டும் என்ற மனப்பக்கத்து பக்குவத்தோடு அந்த எண்ணத்தோடு அந்த பெண் கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த கவிதையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. A9 வீதி திருத்தப்பட்ட நாட்களில் அது திருந்தி கடைகளெல்லாம் திறக்கப்பட்டு மக்கள் அங்கல் அந்த பாதையால் சென்று வர ஆரம்பித்த பின்னால் சமாதான காலத்திலே A9 வீதியை பார்க்கிற போது தனக்கு ஏற்படுகிற உணர்வுகளை ஒரு கவிஞர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். மண்ணணை பதுங்கு குழி செல்மலை இடிந்து சிதைந்த கட்டட குவியல் அதன் நடுவே அமிழ்ந்திருக்கும் ஊரின் வாழ்வு, இவ்வீதிக்காய் உயிர் சிந்திய விழுப்புண்கள் பட்டும் மீண்டும் மீண்டும் களத்து தோன்றிய எண்ணினிய தோழிகள் தன்னுடைய ஞாபகத்திற்கு வருவதாக தன்னுடைய எண்ணத்தை அந்த பெண் கவிஞர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அந்த தீபாவளியும் என் அழகிய கிராமம் என்கிற கவிதை. இந்திய ராணுவம் தீபாவளி தினத்தன்று, நான் நினைக்கிறேன் அது வல்வெட்டித்துறை கிராமம் என்று நினைக்கிறேன், அந்த கிராமத்தை பல மக்களை கொன்றொழித்து அந்த கிராமத்தை சூறையாடிய இந்திய ராணுவத்தின் செயலை அந்த கவிஞர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இவர்களுடைய சிந்தனை வெறுமனே ஈழத்திற்குள்ள, ஈழ எல்லைகளை தாண்டி உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக இந்த கவிஞர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு கவிதை, யுத்த பிசாசு மரங்களில் இருந்த பூக்களை பிடுங்கி வீதியில் சிந்தி விட்டிருக்கிறது, இனவரி இலங்கையில் மட்டுமல்ல ருவண்டாவிலும் வீசியிருக்கிறது, பிஞ்சுகளே உங்களுக்காய் நான் உருகி துடிக்கிறேன் என்று ருவண்டாவிலே நடந்த போரிலே பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக உருகி துடிக்கிற மனப்பக்குவத்தை அந்த போராளிகள் பெற்றிருக்கிறார்கள். புலத்திலிருந்து இந்த குழந்தைகளை பற்றி அங்கு நடந்த போரை பற்றி எத்தனை கவிதைகள் வெளிவந்தன என்பது எனக்கு தெரியவில்லை. கிருசாந்தி உட்பட பல அப்பாவி பெண்கள், பள்ளி மாணவிகள் சிங்கள இராணுவத்தால் கொடூரமாய் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த கொடுமைகளை பார்த்து கொதித்து சில கவிதைகள் இங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றன. அம்மா கிருசாந்தி, உனக்கு நடந்ததை எண்ணும் பொழுது அடி வயிறு துடிக்கிறது, அக்கினி பிறக்கிறது என்று சும்மா இருந்து இறந்து போவதை விட சண்டையிட்டு இறந்து போகலாம் என்று தாங்கள் எதற்காக ஆயுதம் ஏந்தினோம் என்ற காரணத்தை இந்த கவிதைகளிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தை பற்றிய அக்கறையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது, உலகத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அவர்கள் வெறுமனே வன்னி சூழல்களுக்கு இருந்தவர்கள், சூழலுக்குள் மட்டும் இருக்கவில்லை, அங்கே வாழ்ந்தாலும் அவர்களது சிந்தனை என்பது அந்த எல்லையை தாண்டி விரிந்திருக்கிறது. அதிலே ஒரு கவிதை வருகிறது. பயிற்சிக்கு சென்று நசிந்து நைந்து கிழிந்த காற்சட்டை ஒன்றை தைத்தவாறு இருந்தால் ஒருத்தி, ஊசியில் நூல் கோர்த்தவாறு அவள் மெல்ல சொன்னாள், வானமும் பீத்தலாய் போச்சது, இது முடிய அதையும் நான் கொத்தி தைக்க போகிறேன் என்று. ஆக தமிழீழ விடுதலை என்பது சாத்தியமானால் அடுத்த சிந்தனை, அடுத்த அவர்களுடைய முயற்சி என்பது இந்த சர்வதேசத்தை காக்கிற முயற்சியாக இருந்திருக்க வேண்டும் என்பதை அந்த கவிஞர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார். செம்மணி புதைப்புலிகளை பற்றிய கவிதை. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுகிற காலத்திலேயே இந்த புத்தர், அதாவது இந்த கவிதைகள் எழுதப்பட்ட அந்த 15 ஆண்டுகளிலேயே அதை எழுதிய பல கவிஞர்கள் மாவீரர்களாக இருக்கிறார்கள். தங்களது உயிரை அந்த விடுதலைக்காய் ஆகுதியாய் தந்திருக்கிறார்கள். அது பற்றிய கவிதைகளும் இங்கு வருகிறது. கவிஞர் கஸ்தூரி பற்றி ஒரு கவிதை இருக்கிறது. கவிதைகளை சுமந்த கல்லறையை கருவறையை என்று கல்லறை ஒன்று சுமக்கிறது. உனை இனங்காண தவறிய இலக்கிய உலகின் இதயத்தில், உனை இனங்காண தவறிய இலக்கிய உலகின் இதயத்திற்கு இப்போதாவது தெரிந்திருக்கும் நீ இமயமன், துப்பாக்கி மட்டுமே தூக்க தெரிந்தவர்கள் என்ற தப்பான வெற்றுக்கோள்களுக்கு நீ வெடிகுண்டு என்ற கவிதையை கவிஞர் பாரதி அவர்கள் வடித்திருக்கிறார்கள். இந்த கவிதையின் மூலம் அவர் சொல்லுகின்ற கருத்து, அந்த கவிஞர்களை களத்திலே இருந்து தாங்கள் அனுபவித்த அனுபவங்களை கவிதைகளாக படித்த அந்த பெண் கவிஞர்களின் கவிதைகளை இலக்கிய உலகம் அங்கீகரிக்க வேண்டும், அந்த கவிஞர்களை கவிஞர்களாக இலக்கிய உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தை இந்த கவிஞர் இங்கே வெளிப்படுத்தி இருப்பதன் மூலம் அந்த காலத்தில் அந்த விடுதலை போராட்டத்திற்கு வெளியிலே இந்த கவிதைகள், இந்த கவிஞர்கள் இலக்கிய உலகினால் அங்கீகாரம் பெறப்படவில்லையோ என்ற சந்தேகம் இந்த கவிதைகளினூடாக வருகிறது. இப்படி ஏராளமான கவிதைகள் இங்கு வடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதைகள் அந்த போராளி பெண்கள் பற்றி இதுவரை எங்களுக்கு இருந்த எண்ணங்களுக்கு மாறாக இன்னொரு தளத்திற்கு எமது சிந்தனையை அழைத்துச் செல்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இது பற்றி இங்கு விமர்சிக்க சான்றோர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் எல்லோரையும் ஒரே அரங்கில் இணைத்து பார்ப்பது என்பது டென்மார்க்கில் மிக அரிதான ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன். நீண்ட காலத்தின் பின் இது போன்ற அறிஞர்களை, பல ஆண்டுகளுக்கு பின்னால் இது போன்ற அறிஞர்களை, சான்றோர்களை, இலக்கியவாதிகளை ஒரே அரங்கில் பார்க்கிற வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான திரு கரண் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சான்றோர் பெருமக்களுடைய இந்த நூல் பற்றி விமர்சனம் இடம்பெறவிருக்கிறது. எல்லோரும் அமைதியாக இருந்து இவர்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை, ஏனென்றால் இவர்கள் இலக்கியத்தை நன்கு கற்றறிந்தவர்கள், இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய கை தொலைபேசிகளை தயவு செய்து நிறுத்திவிட்டு இவர்களுக்கு பேச்சுக்கு இடையூறு இல்லாமல் இவர்கள் சொல்கிற அந்த அழகிய கருத்துக்களை, ஆழமான சிந்தனைகளை உள்வாங்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டு என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்கிறேன்.